டிரான்ஸ்வர்ல் ரேடியோவின் வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
வேதத்தை நீ தியானம் செய், வேதத்தை தியானம் செய், சீதம் வராதே மனமே, சீதம் வராதே மனமே.
அன்பர்களே, யோபு புத்தகத்தின் முகவுரை பகுதி ஆயத்தமாயுள்ளது. தேவைப்படுவோர் எங்களோடு தொடர்பு கொண்டு இலவசமாய் பெற்றுக் கொள்ளுங்கள்.
பிரியமான வேதாராய்ச்சி நேயர்களே, இந்த டிரான்ஸ்வர்ல் ரேடியோ ஊழியங்களை பல்வேறு வகைகளிலே ஜெபித்து தாங்கி வருகிற உங்களுக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நன்றி கூறுகிறோம். உங்களிலே சிலர் இந்த கர்த்தருடைய ஊழியத்திற்காக சேமிப்பு பெட்டியை பெற்று 3 மாதத்திற்கு ஒரு முறை அதை இந்த ஊழியத்திற்காக கொடுக்கிறீர்கள். உங்களுக்கு நன்றி கூறுகிறோம். கடந்த 3 மாதங்களுக்குள் எமது டிரான்ஸ்வல் ரேடியோவின் ஊழியர்கள் உங்களை சந்திக்காமல் இருப்பார்கள் என்றால் தயவு கூர்ந்து எங்களோடு தொடர்பு கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கிறோம். இந்நாட்களிலே நாம் நீதிமொழிகளின் புத்தகத்தை சிந்தித்து வருகிறோம். கடந்த நிகழ்ச்சியிலே நீதிமொழிகள் எப்படி பேதைகளுக்கு வினாவையும் வாலிபருக்கு அறிவையும் விவேகத்தையும் கொடுக்கிறது என்றும், புத்திமான்கள் எப்படி மேலும் அறிவிலே தேறுகிறார்கள் என்றும், விவேகிகள் எப்படி நல்ல ஆலோசனையை அடைந்து கொள்கிறார்கள் என்றும் சிந்தித்தோம். மட்டுமல்ல, வீட்டை விட்டு வெளியே செல்லும் ஒரு வாலிபனை தவறான வழிக்கு இழுக்கும் கூட்டம் எப்பொழுதும் காத்திருக்கிறது என்று எச்சரிக்கப்பட்டோம். எங்களுடைய பங்காளியாயிரு, நம் எல்லாருக்கும் ஒரே பை இருக்கும் என்று அவர்கள் சொல்வார்கள். மற்றவர்கள் உழைப்பால் தங்கள் வயிற்றை நிரப்ப காத்திருக்கும் கூட்டம் எங்கும் இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஒரு வாலிபன் என்ன செய்ய வேண்டும்? பாருங்கள், நீதிமொழிகள் 15:15. என் மகனே, நீ அவர்களோட வழி நடவாமல் உன் காலை அவர்கள் பாதைக்கு விலக்குவாயாக. இப்படி பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக வாழ்வதை குறித்து வேதம் மிக தெளிவாய் கூறுகிறது. 1 சங்கீதத்திலேயும் நாம் பார்த்தோம் இல்லையா, துன்மார்க்கருடைய ஆலோசனையின்படி நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் இருக்க வேண்டும். 2 கொரிந்தியர் 6:17 வாசிக்கிறேன். ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, உங்கள் பள்ளியிலோ, நீங்கள் வேலை செய்யும் மருத்துவமனையிலோ, உங்கள் அலுவலகத்திலோ தவறான வழியிலே செல்கிறவர்களை நீங்கள் திட்டமாய் அறிவீர்கள் என்றால் அவர்களை விட்டு நீங்கள் தூரமாயிருப்பது மிகவும் நல்லது. பள்ளியிலே என்னோடு கூட இத்தனை ஆண்டுகள் அவர்கள் வேலை செய்து விட்டார்களே, அவர்கள் சொல்லை நான் எப்படி தட்டுவது? இவர்கள் என் மாறுதலுக்கு எவ்வளவோ உதவி செய்தார்களே, என்னுடைய பிள்ளைகளுக்கும் உதவி செய்திருக்கிறார்களே, அவர்களுக்கு ஒத்துப்போகாமல் நான் எப்படி இருக்க முடியும் என்று நினைப்பீர்கள் என்றால் கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் மீறுகிறீர்கள். நீதிமொழிகள் 16:16 வாசிக்கிறேன். அவர்கள் கால்கள் தீங்கு செய்ய ஓடி இரத்தம் சிந்த தீவிரிக்கிறது. எவ்வகையான பட்சியானாலும் சரி, அதன் கண்களுக்கு முன்பாக வலையை விரிப்பது விருதா? இவர்களோ தங்கள் இரத்தத்திற்கே பதிவிருக்கிறார்கள், தங்கள் பிராணனுக்கே ஒளி வைத்திருக்கிறார்கள். பிரியமானவர்களே, அப்படிப்பட்டவர்களோடு இணைந்து அப்படிப்பட்டவர்கள் செய்யும் செயலை செய்ய துணிவீர்கள் என்றால் உங்களுக்கு நீங்களே அழிவை உண்டாக்கிக் கொள்கிறீர்கள். நீங்கள் விரிக்கும் வலையிலே நீங்களே விழப்போகிறீர்கள். நீதிமொழிகள் 19:19. பொருளாசையுள்ள எல்லாருடைய வழியும் இதுவே, இது தன்னுடையவர்களின் உயிரை வாங்கும். பொருளாசை குறித்து இது நமக்கு 1வது கொடுக்கப்படும் ஒரு எச்சரிப்பு. இன்று உலகமே பொருட்களுக்கு பின்னாலே ஓடும் காலத்திலே இருக்கிறோம். அறிஞர் பட்டம் பெற்ற ஒரு கல்லூரி பேராசிரியர் சொல்லும்பொழுது மிக தெளிவாக, இங்கே கல்லூரிகளும் மக்களை பொருளாசைக்கு நேராய் வழிநடத்துகிறது, அதை விட்டுவிட்டு கல்லூரிகள் தேவனை தேடுகிறதாய் மாற வேண்டும் என்று எச்சரித்திருக்கிறார். இன்று சிலர் பொருளாசையிலிருந்து விழித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த காலத்திலே உலகத்திலே காணப்படும் மிகப்பெரிய ஒரு பாவம், மிக அதிகமானோர் செய்யும் ஒரு பாவம் பொருளாசை. இதைத்தான் இந்த வசனம் கண்டிக்கிறது. நீதிமொழிகள் 1:20, ஞானமானது வெளியே நின்று கூப்பிடுகிறது, வீதிகளில் சத்தமிடுகிறது. கவனித்தீர்களா? ஞானமானது வெளியே நின்று இளைஞர்களை கூப்பிட்டு பள்ளிக்கு வாருங்கள், ஞானத்தை பயிலுங்கள் என்று அழைக்கிறது. வசனங்கள் 21:22, அது சந்தடியுள்ள தெருக்களின் சந்தியிலும் ஒலிமுக வாசலிலும் நின்று கூப்பிட்டு பட்டணத்தில் தன் வார்த்தைகளை வசனித்து சொல்கிறது. பேதைகளே, நீங்கள் பேதமையை விரும்புவதும், நிந்தனைக்காரரே, நீங்கள் நிந்தனையில் பிரியப்படுவதும், மதியினரே, நீங்கள் ஞானத்தை வெறுப்பதும் எதுவரைக்கும் இருக்கும்? அருமையானவர்களே, நீங்கள் எவ்வளவு காலம் பேதமையாக இருக்கப் போகிறீர்கள்? பேதமையாக இருப்பது மதியீனமான காரியம். 20 வயதை தாண்டி சென்ற ஒரு வாலிபன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? கடந்த 3 ஆண்டு காலமாக நான் போதை மருந்திற்கு அடிமைப்பட்டிருந்தேன், நான் எவ்வளவு முட்டாளா இருந்திருக்கிறேன், எவ்வளவு மதியீனமான காரியத்தை செய்திருக்கிறேன் என்று கூறினான். இங்கே ஒரு கேள்வி எழும்புகிறது, நீங்கள் எவ்வளவு காலம் பேதையாயிருக்கப் போகிறீர்கள்? எப்பொழுது ஞானத்தை அறிந்து கொள்ளும்படியாய் கடந்து வரப்போகிறீர்கள்? ஞானம் என்றால் என்ன? அறிவை சரியான முறையிலே பயன்படுத்த அறிந்திருப்பதே ஞானம். ஒருவன் ஞானத்திற்கு குறைவுள்ளவனாயிருந்தால் எல்லாருக்கும் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்திலே கேட்க கடவன், அப்பொழுது அது அவனுக்கு கொடுக்கப்படும் என்று யாக்கோபு மிக தெளிவாய் எழுதியிருக்கிறார். நமக்கு தேவனுடைய ஞானம் வேண்டும் என்ற வாஞ்சை இருக்குமென்றால்தான் அந்த ஞானத்தை நாம் கர்த்தரிடத்திலே தேட முடியும். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். நீதிமொழிகள் 1:23, என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள், இதோ என் ஆவியை உங்களுக்கு அருளுவேன், என் வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிப்பேன். இங்கே ஞானமே தொடர்ந்து கூப்பிட்டு பேசுகிறது. நீங்கள் என்னை தேடி கண்டடையாவிட்டால் நானும் உங்கள் ஆபத்து காலத்திலே நகைப்பேன். நீங்கள் பயப்படும் காரியங்கள் புயல் போல் வரும்பொழுது நான் ஆகடியம் பண்ணுவேன். அப்படிப்பட்ட நேரத்திலே என்னை நோக்கி கூப்பிடுவார்கள், நான் மறு உத்தரவு கொடுக்க மாட்டேன். அதிகாலையிலே என்னை தேடினாலும் என்னை கண்டடைய மாட்டார்கள். ஏன் ஞானம் அவ்வாறு சொல்கிறது? அவர்கள் அறிவை வெறுத்தார்கள். கர்த்தருக்கு பயப்படுதலை தெரிந்து கொள்ளாமல் போனார்கள். கர்த்தருக்கு பயப்படுதலை தெரிந்து கொள்ளும் பொழுது ஞானம் நம்முடைய வாழ்க்கையிலே ஆரம்பமாகிறது. வசனம் 32 பாருங்கள், பேதைகளின் மாறுபாடு அவர்களை கொல்லும், மூடரின் நிர்விசாரம் அவர்களை அழிக்கும். கிறிஸ்துவுக்கு முதுகு காட்டுவது, ஞானமாகி அவரை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது ஆவிக்குரிய தற்கொலைக்கு சமானம். நீதிமொழிகள் 1:33, எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாயிருப்பான். எவ்வளவு அழகான ஒரு விளக்கம் இது இல்லையா? இன்று பலர் தங்கள் வாழ்க்கையில் உள்ள செல்வ செழிப்பிற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். வங்கியிலே இவ்வளவு பணம் இருக்கிறது என்பதை குறித்து மிகுந்த அக்கறை பாராட்டுகிறார்கள். ஆனால் ஞானத்தையோ கர்த்தருக்கு பயப்படுதலையோ குறித்து எண்ணமற்றவர்களாயிருக்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்கு பயப்படும் பயம் உண்டா? கர்த்தருக்கு பயப்படுவோம் என்றால் ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாயிருக்க முடியும். தொடர்ந்து நீதிமொழிகள் 2 பார்ப்போம். ஏற்கனவே சொன்னேன், நீதிமொழிகள் அங்கொண்டும் இங்கொண்டுமாக கருத்தற்ற முறையிலே அடுக்கி வைக்கப்படவில்லை, அது ஒரு சரித்திரத்தை கூறுகிறது என்றேன். இங்கே இளைஞர்களுக்கு அவர்கள் ஞானமுள்ள இளைஞர்களாக வேண்டும் என்று சவால் கொடுக்கப்படுகிறது. அவர்கள் கவனித்து கேட்க வேண்டும் என்றும், அவர்கள் அறிவை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்றும், தகப்பனுடைய வார்த்தையிலிருந்து தாயினுடைய போதகத்திலிருந்து அதிகமாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் கூறப்படுகிறது. பள்ளிக்கு செல்லும் முன்னதாக வீட்டிலே ஒரு இளைஞன் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டியவனாயிருக்கிறான். ஒருவேளை அவன் அறிஞர் பட்டம் பெற்றிருந்தாலும் அடிப்படையான கல்வி அவனுக்கு அவசியமானதாயிருக்கிறது. அந்த அடிப்படையான கல்வி என்ன? கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தரை குறித்து எப்படி அறிந்து கொள்ள முடியும்? அவருடைய வார்த்தையின் மூலமாகவே அவன் கர்த்தரை அறிந்து கொள்ள முடியும். இன்று அநேகர் சொல்வதென்ன? கர்த்தருடைய வார்த்தையை நான் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் எனக்கு மிகுந்த அறிவு இருக்க வேண்டும், அப்பொழுதுதான் புரிந்து கொள்ள முடியும் என்று கூறுகிறார்கள். ஆனால் அப்படிப்பட்ட அறிவு தேவை என்று கர்த்தர் சொல்லவில்லை. என்றாலும் இந்த 2 சொல்லும்பொழுது ஒரு இளைஞன் தன்னுடைய வாழ்க்கையிலே வாழ துவங்கும் பொழுது தேவனுடைய சித்தத்தையும் தேவனுடைய வார்த்தையையும் அவன் அறிந்து கொள்வான் என்றால் அதுவே முக்கியம் என்று சொல்லப்படுகிறது. அப்படி அவன் அதை அறிந்து கொள்வதற்கு அவன் கற்க வேண்டியவனாயிருக்கிறான். சும்மா சுற்றி கொண்டு இருந்துவிட்டு வழியிலே இருக்கும் செடிகளின் பூக்களை பறித்துக் கொண்டு காலத்தை கடத்த முடியாது. அவனுடைய இருதயத்தை ஞானத்தை நோக்கி திருப்ப வேண்டும். என்ன ஆனாலும் அவன் கர்த்தருடைய வார்த்தையை படிக்க வேண்டியவனாய் இருக்கிறான். நீதிமொழிகள் 2:1, என் மகனே, நீ உன் செவியை ஞானத்திற்கு சாய்த்து உன் இருதயத்தை புத்திக்கு அமைய பண்ணும் பொருட்டு. என் மகனே என்று இங்கே சொல்லப்படுகிறது ஒரு இளைஞனுக்கு தகப்பன் கொடுக்கும் ஆலோசனை. சிறு குழந்தையாக வீட்டிலே வளர்ந்து வந்தான். இப்பொழுது வெளியே சென்று வாழ்க்கையை சந்திக்கும் அளவிற்கு அவன் வளர்ந்து விட்டான். அப்பொழுது ஒரு ஞானமுள்ள மனிதனால் இந்த ஆலோசனை அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. பள்ளியிலேயும் கற்றுக் கொடுக்க வேண்டிய முதல் பாடம், கல்வி கற்க வருகிறவர்கள் தங்கள் செவியை ஞானத்திற்கு சாய்த்து இருதயத்தை புத்திக்கு அமைய பண்ண வேண்டும் என்று கற்றுக் கொடுக்க வேண்டும். ஆனால் இன்றைய பள்ளிகளிலே இப்படிப்பட்ட சத்தியங்களுக்கு இடமில்லை. உன் செவியை ஞானத்திற்கு சாய்த்து என்று சொல்லும்பொழுது கர்த்தருடைய வார்த்தைகள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டியதாயிருக்கிறது. அவருடைய கட்டளைகள் கற்பனைகள் சேர்த்து வைக்கப்பட வேண்டியவளாய் இருக்கின்றன. உங்களுடைய விலையேறப்பட்ட பொக்கிஷங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையையும் சேர்த்து வையுங்கள். சிலர் வங்கியிலே தாங்கள் சேர்த்து வைத்திருக்கும் ஆபரணங்களையோ செல்வத்தையோ அடிக்கடி பார்க்க வேண்டும் என்று கடந்து செல்வார்கள். தங்கள் செல்வம் எங்கே இருக்கிறதோ அங்கே அவர்களும் இருக்க விரும்புகிறார்கள். சிலர் தங்கள் சொத்து சுகங்களை அடிக்கடி பார்க்கும்படியாக கடந்து செல்வார்கள். சில பெண்கள் தங்களுடைய ஆபரணங்களை வைத்திருக்கும் இடங்களிலிருந்து அதை அடிக்கடி வெளியே எடுத்து அதை பார்த்துவிட்டு திரும்ப வைப்பார்கள். ஆனால் பிரியமானவர்களே, இந்த விதமாய் கர்த்தருடைய வார்த்தையை நாம் நம்முடைய உள்ளத்திலே வைத்து வைக்க வேண்டும். நீதிமொழிகள் 2:2, நீ என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்தி, உன்னுடைய காதுகளை திறந்து வை. தலைக்குள்ளே செல்ல வேண்டுமென்றால் அது காது வழியாக செல்ல வேண்டும், ஆனால் அதனுடைய இறுதி இடம் இருதயமாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை இருதயத்திற்குள்ளே கடந்து செல்லும்பொழுது அது இருதயத்திற்கு புத்தியை கொடுக்கிறதாயிருக்கிறது. இதோடு மட்டும் அந்த புத்திமதியை அவர் நிறுத்தவில்லை. நீதிமொழிகள் 2:3 கவனியுங்கள். ஞானத்தை வா என்று கூப்பிட்டு புத்தியை சத்தமிட்டு அழைத்து. இந்த சத்தியத்தை அப்போஸ்தலனாய பேதுரு சொல்லும்பொழுது 1 பேதுரு 2:3 நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள் என்று கூறியிருக்கிறார். அருமையானவர்களே, தாய் குழந்தைக்கு பாலூட்டுவதற்காக ஆயத்தமாகும் பொழுது அந்த குழந்தையை நீங்கள் கவனித்திருக்கிறீர்களா? கையை காலை வாயை அசைத்து ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறது. தான் குடிக்கப் போகும் பாலை குறித்து அவ்வளவு உற்சாகம் உள்ளதாயிருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளும் கர்த்தருடைய வார்த்தையாகிய பாலை குறித்து அவ்வளவு ஆசையோடும் தாகத்தோடும் இருக்க வேண்டும். தொடர்ந்து இந்த கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற பலர் சொல்லுகிற ஒரே வாக்கியம் என்னவென்றால், நான் ஒரு நாள் கேட்க முடியவில்லை என்றாலும் எதையோ இழந்தது போல உணர்கிறேன் என்கிறார்கள். வெவ்வேறு ஊர்களிலே இருக்கிறார்கள். ஒருவரை ஒருவர் அறியாதவர்களாயிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் சொல்லும் ஒரே வாக்கியம், நான் ஒரு நாள் இந்த கர்த்தருடைய வார்த்தையை கேட்க முடியாவிட்டாலும் எதையோ இழந்தது போல உணர்கிறேன் என்கிறார்கள். பிரியமானோர்களே, அதுதான் கர்த்தருடைய வசனத்தின் மேலே ஒருவருக்கு இருக்கும் வாஞ்சை அல்லது தாகம். உங்களைப் போல பலருக்கு கர்த்தருடைய வசனத்தின் மேலே ஆசை, வாஞ்சை, தாகம் வந்திருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்று பல இளைஞர்களும் கூட வேத பாடங்களை கருத்தோடு படிக்கும்படியாய் தங்கள் வேத புத்தகத்தோடு குறிப்பேடுகளோடு வருகிறார்கள். ஞானத்தை பார்த்து வா என்று அழைப்பது எத்தனை அருமையான ஒரு காரியம் இல்லையா? கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். இன்று பல கல்லூரிகளிலே தங்களுடைய உரிமைக்காகவும் தங்களுடைய விருப்பத்தையும் தெரிவிக்கும் பொழுது வாலிபர்கள் சத்தமிட்டு அழுகிறார்கள். எதற்காவது எதிரான ஒலி எழுப்ப வேண்டுமென்றால் உரத்த குரலிலே கூவுகிறார்கள். அதுபோலவே எங்களுக்கு ஞானம் வேண்டும், நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் கூப்பிடுவார்கள் என்றால் அது எவ்வளவு சிறந்ததாயிருக்கும். நீதிமொழிகள் 2:4 அதை வெள்ளியைப் போல் நாடி புதையல்களை தேடுகிறது போல் தேடுவாயாகில். அமெரிக்க ஐக்கிய நாட்டிலே கலிபோர்னியா மாநிலத்திலே ஒரு குறிப்பிட்ட இடத்திலே அநேக வெள்ளி சுரங்கங்கள் இருக்கின்றன. பழங்காலங்களிலே அந்த தேசத்தின் பல பகுதிகளிலிருந்து வெள்ளியை எடுக்கும்படியாக பலர் அந்த இடத்திற்கு வந்திருக்கிறார்கள். இந்த வெள்ளி மரண பள்ளத்தாக்கு என்னும் இடத்திலே காணப்படுகிறது. அந்த வெள்ளியை எடுப்பதற்காக முற்பட்ட பலர் அந்த இடத்திலே மரணமடைந்திருக்கிறார்கள். எனவேதான் அந்த இடத்திற்கு மரண பள்ளத்தாக்கு என்னும் பெயர் வந்திருக்கிறது. எத்தனையோ மனிதர்கள் அந்த இடத்திலே அவ்வாறு மறித்திருந்தாலும் தொடர்ந்து அநேகர் அந்த வெள்ளியை எடுக்கும்படியாக முயற்சி செய்கிறார்கள். அப்படி எடுத்த பின்னரும் அதை விற்பதற்கும் எத்தனையோ தியாகங்கள் அவர்கள் செய்ய வேண்டியிருக்கிறது. பிரியமானுள்ளே, ஞானத்தையும் அந்த அளவு நாம் வாஞ்சியோடு தேட வேண்டியவர்களாயிருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை குறித்து, கர்த்தருடைய வார்த்தையினால் வரும் ஞானத்தை குறித்த வாஞ்சை அவ்வளவு பெரிதாயிருக்க வேண்டும். எனவேதான் இங்கே ஞானி ஞானத்தை வெள்ளியைப் போல நீ நாடி புதையல்களைப் போல தேடுவாய் என்றால் அது சிறந்தது என்கிறார். நீதிமொழிகள் 2:5 அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய். ஞானத்தை உண்மையாக தேடும்பொழுது, ஞானமாகிய இயேசு கிறிஸ்துவை உண்மையாக வாஞ்சிக்கும் பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்ள முடியும். இது ஏதோ காலை தியானத்திற்காக வேதத்தை வாசிப்பதை விட மேலானது. இன்றைக்கும் வெறும் தியான பகுதிகளை மட்டுமே வாசிக்கிற பலர் வேத அறிவில் குறைவுள்ளவர்களாயிருக்கிறார்கள். தேவனை குறித்த அறிவிலே குறைவுள்ளவர்களாயிருக்கிறார்கள். ஏனென்றால் நுனிப்புல்லை மட்டும் மேய்ந்து கர்த்தருடைய ஆழங்களை அறியாதவர்களாயிருக்கிறார்கள். அப்படியென்றால் இந்த ஞானத்தை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? செவியை சாய்த்து கேட்க வேண்டும். அவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு வாழ்க்கையோடு அதை செயல்படுத்த அர்ப்பணிக்க வேண்டும். கர்த்தருடைய கட்டளைகளை இருதயத்திலே பத்திரப்படுத்தி வைக்க வேண்டும். ஞானத்தை வா என்று கூப்பிட வேண்டும். வெள்ளியை தேடுவது போல, புதையலை நாடுவது போல அதை நாட வேண்டும். அந்த வண்ணமாய் நாம் நாடுவோம் என்றால் நாம் சில காரியங்களை கற்றுக்கொள்வோம். அப்படி நாம் வாஞ்சியோடு கற்றுக்கொள்ளும் பொழுது கர்த்தருக்கு பயப்படுதலை ஞானத்தின் ஆரம்பம் என்றால் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். சில வேத சாஸ்திர கல்லூரிகளிலே மிகவும் பயபக்தியாக தெரிகிற சில மாணவர்கள் கூட தங்கள் பேராசிரியரிடத்திலே வந்து, ஐயா, இன்று நாங்கள் தேர்விற்கு ஆயத்தமாகவில்லை, எனவே தேர்வை மாற்றி வைத்துக் கொள்வோம், ஏனென்றால் நேற்று இரவிலே நாங்கள் ஒரு ஜபக்கூட்டம் வைத்திருந்தோம் என்று கூறுவார்கள். அப்பொழுது அந்த பேராசிரியர், நீங்கள் எதற்காக ஜபித்தீர்கள் என்று கேட்டால், ஐயா, நாங்கள் சீனா தேசத்திற்காக ஜபித்தோம், ஆப்பிரிக்கா தேசத்திற்காக ஜபித்தோம், தூரமான பல நாடுகளுக்காக ஜபித்தோம் என்று கூறுவார்கள். அதற்கு அந்த பேராசிரியர் கொடுக்கும் பதில் என்ன தெரியுமா? நேற்று இரவிலே நீங்கள் செய்திருக்க வேண்டிய முக்கியமான காரியம் ஜபிப்பதல்ல. இவ்வாறு கூறும்பொழுது அவரை எல்லாரும் ஆச்சரியத்தோடு பார்ப்பார்கள். என்ன, நாங்கள் ஜபித்திருக்க கூடாதா? ஆமாம், நேற்று இரவு நீங்கள் படித்திருக்க வேண்டிய நேரம் என்று கூறி நீதிமொழிகள் இரண்டாம் அதிகாரத்தை அவர்களுக்கு சுட்டிக்காட்டுவார். நீங்கள் ஆழமாக தோண்டி ஆராய்ந்து படித்திருக்க வேண்டும். இன்று தேர்வு என்பது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். கடந்த இரவிலே வேதத்தை படிப்பதற்கு நேரம் எடுத்திருக்க வேண்டும் என்று கூறுவார். இன்று தேர்விலே ஜபக்கூட்டத்தை குறித்து நான் எந்த கேள்வியையும் கேட்கவில்லை. நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கற்றுக்கொள்ளும்படியாய் வந்திருக்கிறீர்கள். படிக்க வேண்டிய நேரத்திலே நீங்கள் படிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டிய நேரத்திலே நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று கூறுவார். சிலர் சில தியான புத்தகங்களை மட்டும் வாசித்துவிட்டு வேதத்திலே சில வசனங்களை மட்டுமே வாசிப்பார்கள். பின்னர் தலையணைக்கு அடியிலே தங்கள் வேத புத்தகத்தை வைத்து விடுவார்கள். யூதா ராஜாக்களையும் இஸ்ரேல் ராஜாக்களையும் குறித்து நீங்கள் படிக்க வேண்டும் என்றால் இவ்வாறு நீங்கள் படிக்க முடியாது. தலையணைக்கு அடியிலிருந்து தானாகவே அது உங்கள் மூளைக்குள்ளே ஏறி வராது. இந்த புத்தகத்தையாவது படிக்கும் பொழுது அது காய்ந்து போன தரையை போல இருக்கிறதா? அப்படி என்றால் உங்கள் நெற்றி வேர்வையினாலே அதை நனைத்துக் கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தையை ஆழமாய் கூர்ந்து படிப்பதை விட வேறு வழிகளிலே அவரை நாம் அறிந்து கொள்ள முடியாது. நீதிமொழிகள் இரண்டாம் அதிகாரம் ஆறாம் வசனம், கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயினின்று அறிவும் புத்தியும் வரும். உங்களுக்கு ஞானம் தேவையா? அவரிடத்திலே அதை கேளுங்கள். ஒன்று கொரிந்தியர் இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் பத்தாம் வசனங்களை வாசிக்கிறேன். எழுதியிருக்கிறபடி தேவன் தமிழ் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷருடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியானவரே நமக்கு தேவனுடைய ஆழங்களை வெளிப்படுத்துகிறவராயிருக்கிறார். அவர் நமக்கு இன்றைக்கும் கற்றுக் கொடுக்கிறார். இன்றும் எத்தனையோ புதிய விசுவாசிகள் இவ்வாறுதான் கர்த்தரை அறிந்து கொள்கிறார்கள். பிரியமானவர்களே, கர்த்தரே ஞானத்தை தருகிறார். நீதிமொழிகள் இரண்டாம் அதிகாரம் ஏழாம் எட்டாம் வசனங்களை கவனியுங்கள். அவர் நீதிமான்களுக்கென்று மெய் ஞானத்தை வைத்து வைத்திருக்கிறார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாயிருக்கிறார். அவர் நியாயத்தின் நெறிகளை தற்காத்து தம்முடைய பரிசுத்தவான்களின் பாதையை காப்பாற்றுகிறார். இன்று பல கிறிஸ்தவர்கள் மேகங்களுக்கு நடுவிலே இருப்பது போல உணர்கிறார்கள். அதாவது மலைகளிலே மஞ்சு என்று சொல்வார்கள் அல்லவா, அப்படி இருப்பது போல உணர்கிறார்கள். எந்த பக்கம் திரும்ப வேண்டும் என்பது அவர்களுக்கு தெரியவில்லை. காரணம் என்ன தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தையை விட்டு தூரமாயிருக்கிறார்கள். கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்கிறது என்பதை நமக்கு சொல்லுகிறது. எனவேதான் தம்முடைய பரிசுத்தவான்களின் பாதையை காப்பாற்றுகிறார் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதிகமான பனி இருக்கும் பொழுது பாதை சரியாக தெரியாது, தடுமாற்றம் ஏற்படலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை அறிந்திருக்கிறவர்கள் பாதை தவறுகிறதில்லை, தடுமாறுகிறதில்லை. எனவே பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையின் எல்லா காரியங்களுக்காகவும் கர்த்தருடைய வார்த்தையையே நாடுங்கள். நீதிமொழிகள் இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம், அப்பொழுது நீதியையும் நியாயத்தையும் நிதானத்தையும் சகல நல்வழிகளையும் அறிந்து கொள்வாய். இன்றைக்கு உலகமெங்கிலும் பொறுப்பான இடங்களிலே இருக்கிறவர்களிலே பலர் க கர்த்தரால் வழிநடத்தப்படுகிறவர்கள் அல்ல. ஆனால் கர்த்தர் அவர்களை வழிநடத்த வாஞ்சிக்கிறார். ஆனால் அவர்கள் மட்டும் ஞானத்திற்காக அவரை நோக்கி திரும்புவார்கள் என்றால், கர்த்தருடைய வார்த்தையிலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற சத்தியத்தின் வல்லமையிலே வாழ வாஞ்சிப்பார்கள் என்றால் அது எவ்வளவு உன்னதமானதா இருக்கும். அப்படி வாஞ்சிப்பவர்கள் நீதியையும் நியாயத்தையும் நிதானத்தையும் சகல நல்வழிகளையும் அறிந்து கொள்வார்கள். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்கு செவியை சாய்த்து அவருடைய ஞானத்தை தேடுவதற்கு நம்மை அர்ப்பணிப்போமா? அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று நாம் உணர்ந்து கொள்வோம். தேவனை அறியும் அறிவை நாம் கண்டடைவோம். அப்பொழுது கர்த்தர் நமக்கு ஞானத்தை தருவார். நம்முடைய பாதைகள் பாதுகாக்கப்பட்ட பாதைகளாயிருக்கும். நாம் செய்யும் பணியிலே நமக்கு தேவையான நீதியையும் நியாயத்தையும் நிதானத்தையும் சகல நல்வழிகளையும் கர்த்தரே நமக்கு கற்றுக் கொடுக்கிறவராயிருப்பார். ஜெபிப்போமா. எங்களை அதிகமாக நேசிக்கிறங்களே அன்பின் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் எங்களுடைய வாழ்க்கைக்கு எவ்வளவு முக்கியமானது என்பதை மீண்டும் இந்த வார்த்தைகளின் மூலமாய் எங்களுக்கு நினைவுபடுத்தினதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நாங்கள் ஏனோதானோ என்று உம்முடைய வார்த்தைகளை வாசித்த நாட்களை, இந்த சத்தியங்களை கேட்ட நாட்களை எங்களுக்கு மன்னிக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். உண்மையாக நாங்கள் சத்தியத்தை அறிய வேண்டும் என்கிற வாஞ்சியோடு கூட, ஆசையோடும் வாஞ்சியோடும் வேதவசனங்களை ஆராய்ந்து படிக்க எங்களுக்கு உதவி செய்யும். கர்த்தருக்கு பயப்படுவதென்றால் என்ன என்பதை புரிந்து கொள்ள உதவி செய்யும். கர்த்தருக்கு பயப்படும் பயத்தினாலே நாங்கள் மேலும் மேலும் ஞானத்தை பெற்றுக் கொள்கிறவர்களாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வளரவும் பெருகவும் அவர் தரும் பூரண ஆசீர்வாதங்களையும் அற்புதமான ஞானத்தையும் பெற்று அனுபவிக்க எங்களுக்கு உதவி செய்யும். எங்களுக்கு கிருபை செய்யும். உம்முடைய தூய ஆவியானவரே தொடர்ந்து எங்களுக்கு கற்றுத் தருவீராக. திறந்த உள்ளங்களோடு உம்முடைய சத்தத்திற்காக உம்முடைய சித்தத்தை அறிய காத்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.
அன்பர்களே, ஒவ்வொரு நிகழ்ச்சி மூலமும் தேவன் உங்களோடு பேசுகிற காரியங்களை எங்களுக்கு உடனே எழுதி அனுப்புங்கள். நீங்கள் கடிதம் எழுதும் பொழுது உங்கள் முகவரியுடன் உங்கள் தொலைபேசி எண்ணையும் சேர்த்து எங்களுக்கு எழுதுங்கள். எங்கள் முகவரி: வேத ஆராய்ச்சி, டிரான்ஸ்வர்ல் ரேடியோ, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. மீண்டும் கூறுகிறோம், வேத ஆராய்ச்சி, டிரான்ஸ்வர்ல் ரேடியோ, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. உங்களுக்கு ஆசீர்வாதத்தை அனுக்கிரகம் பண்ணுவேன். லேவிய ராகமம் 25:21. உங்களுக்கு ஆசீர்வாதத்தை அனுக்கிரகம் பண்ணுவேன். லேவிய ராகமம் 25:21.